سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين صبحكم ومساكم وأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد الله يكفهم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் சகல முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்த ஒரு ஹதீஸை இந்த ஜும்ஆவில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த எச்சரிக்கை நபி அவர்கள் மட்டும் செய்யவில்லை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு தூதர் நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த விஷயத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், மறுமை நாள் நெருங்கும் போது தஜ்ஜால் என்று ஒருவன் இந்த பூமியில் தோன்றுவான். தஜ்ஜால் என்று சொன்னால் அதன் பொருள் பொய்யன் என்பது கருத்தாகும். அவன் பொய் சொல்லி மக்களை வழிகெடுப்பான், அதனால் அவனுக்கு தஜ்ஜால் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வந்திருக்கிறது. 6555 அதில் ஆசிம் இப்னு உர்வத் இப்னு மஸ்ஊத் என்பவர்கள் கூறுகிறார்கள், சமீஅத்து ரஜுலன் கால லி அப்துல்லாஹ் இப்னு அம்ர், ஒரு மனிதன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்பவரிடத்தில் வந்து இன்னக தகூலு இன்ன ஸாஅத தகூமு இலா கதா வ கதா, மறுமை நாள் வரும்போது இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் என்று கூறுகின்றீராமே, அது உண்மையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், லக்கத் ஹமம்து அல்லா உஹத்திஸக்கும் ஷைஅன், இது சம்பந்தமாக எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்க கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்னமா குல்த்து இன்னக்கும் சத்தரவுன பாத கலீலின் அம்ரன் அவீமன், ஆனால் இப்போது நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், சமீபத்தில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியை காண்பீர்கள். கான தஹ்ரீக்கல் பைத், அதுதான் அல்லாஹ்வுடைய வீடாகிய அந்த கஅபத்துல்லா நெருப்பினால் எரிக்கப்படும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ருது தஜ்ஜால் ஃபி உம்மத்தி, தஜ்ஜால் என்பவன் என்னுடைய உம்மத்தில் இருந்து தோன்றுவான், அர்பாயின், அவன் 40 தங்குவான். இதை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுகின்றார்கள், 40 வருடம் என்று சொன்னார்களா, 40 நாட்கள் என்று சொன்னார்களா, 40 இரவுகள் என்று சொன்னார்களா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தோன்றி அவன் இந்த பூமியில் இருக்கும் போது மரியம், அப்போது மரியமுடைய மகன் ஈசாவை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குவான். அவருடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், இப்போது தோழர்களாகிய உங்களிலே இருக்கின்றாரே உருவத்து பின் மசவுத் என்பவர், அதே போன்றுதான் அவருடைய தோற்றம் இருக்கும். இறங்கியதும் அவர்கள் அவனை தேடி பிடித்து அவனை அழித்து விடுவார்கள். சும்மா எல்பசு நாசு பாதஹு சினீன சபான், பிறகு மக்கள் 7 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். லைஸ பைன இஸ்னைனி அதாவத்துன், அந்த 7 வருடங்களுக்குள் வாழும்போது மக்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமை எதுவுமே அவர்களுக்கு மத்தியில் இருக்காது. அனைவரும் சகோதரர்களாக வாழ்வார்கள். எந்த அளவென்றால், வேறொரு ஹதீஸில் வருகின்றது, காட்டில் புலி சிங்கம் ஆடு மாடு எல்லாம் ஒன்றாக மேயும், அதை பிடிக்காது. இன்னொரு ரிவாயத்தில் சிறு சிறு குழந்தைகள் அந்த 7 வருடங்களுக்குள் வாழும் போது பாம்புகளை பிடித்து கையில் வைத்து விளையாடுவார்கள், அது அவர்களுக்கு கடிக்காது. அந்த அளவு எந்த விதமான ஒரு விஷயமும் உள்ளத்தில் இருக்காமல் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சும்மா யூரிசிலுல்லாஹு ரீஹன் பாரிதத்தன் மின் கிபலி ஷாம், பிறகு சிரியா பக்கத்தில் அல்லது பைத்துல் மக்தஸின் பக்கத்தில் இருந்து ஒரு குளிர் காற்று வரும். வந்ததும் பதா யபகா அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் ஈமான் இல்லா கபலது, எவருடைய உள்ளத்தில் கடுகு பிரமாணம் ஈமான் இருக்கிறதோ அவரையும் சேர்த்து எல்லா உயிர்களையும் அந்த காற்று கைப்பற்றிவிடும். ஒருவர் இதை கண்டு ஓடி போய் ஒரு மலை பொந்துக்குள் பூந்து கொள்கிறார், கோட்டைக்குள், அது விடால் அங்கும் அந்த காற்று நுழைந்து அவருடைய உயிரை கைப்பற்றிவிடும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். சமயத்துஹா மின் ரசூலில்லா, இது என்னுடைய கருத்து அல்ல, இது அல்லாஹ்வுடைய தூதர் கூற என்னுடைய காதால் நான் கேட்டேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 7 வருடங்களுக்கு பிறகு காற்று வந்து விசுவாசிகள் அனைவருடைய உயிரை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த பூமியில் மிக கெட்டவர்கள் தங்கியிருப்பார்கள், மோசமான மக்கள் இந்த பூமியில தங்கியிருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பறவைகள் எப்படி வேகமாக வந்து அதனுடைய வேட்டை பொருள்களை தூக்கி கொண்டு பறக்கிறதோ, எப்படி காட்டில் இருக்கக்கூடிய ஐவாய் மிருகங்கள் வேகமாக பாய்ந்து அதனுடைய வேட்டை பொருள்களை பிடிக்கிறதோ, அதை விட வேகமாக பாவங்களை நோக்கி இவர்கள் போய்கொண்டிருப்பார்கள். முன்கர், அவர்களுக்கு எதுவும் தெரியாது, நனவும் தெரியாது, கடுதியும் தெரியாது. அந்த நேரத்தில் ஷைத்தான் வருவான் உருவெடுத்து. ஷைத்தான் வந்து பயப்பூல் அலா தஸ்தஜீபூன், நான் சில விடயங்கள் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன், அதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று கேட்பான். அமருகும் பில் அவுசான், கேட்டுவிட்டு சொல்லுவான், இந்த சிலைகளை வணங்குங்கள், இதுதான் உண்மையான மார்க்கம். இந்த சிலைகள் இருக்கின்ற இவைகளை நீங்கள் வணங்குங்கள், இதுதான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லுவான். உடனே அந்த மக்கள் அவனுடைய பேச்சை நம்பி சிலைகளை வணங்குவார்கள். அந்த காலத்தில் அவர்களுக்கு நினையா புறத்திலிருந்து உணவுகள் வந்து கொண்டிருக்கும், விவசாயங்கள் நன்றாக விளையும், அதே போன்று அவருடைய வாழ்க்கை மிகவும் நல்லதாகவும் இருக்கும். இப்படி கொஞ்ச காலம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சும்மா யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், பிறகு சூறு ஊதப்படும், முதலாவது சூறு ஊதப்படும். சும்மா யுன்ஃபகு ஃபீஹி உக்ரா, அதற்கு பிறகு இரண்டாவது சூறும் ஊதப்படும். ஃபஇதா ஹும் கியாமுன் யன்ஸுரூன், அப்போது எல்லா மக்களும் தங்களுடைய கபர்களில் இருந்து எழுந்து நிற்பார்கள். சும்மா யுகால், பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, ஹலுமு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை நோக்கி செல்லுங்கள், வகைஃபூஹும், அங்கே நில்லுங்கள், இன்னஹும் மஸ்ஊலூன், இப்போது உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று சொல்வார்கள். சும்மா யுகால் அஃரிஜு பஅஸன்னார், பிறகு அல்லாஹ் சொல்லுவான் நரகவாசிகளையும் சொர்க்கவாசிகளையும் பிரித்தெடுங்கள். இதையும் இதற்கு பின்னால் வரக்கூடிய விடயத்தை தான் நாம் மிக முக்கியமாக எங்களுடைய உள்ளத்தில் எடுக்க வேண்டும். பயங்கரமான நிகழ்ச்சி. அல்லாஹ் சொல்லுவான் நரகவாசிகளையும் சொர்க்கவாசிகளையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லுவான். மலக்குகள் கேட்பார்கள் எப்படி பிரிப்பது, எத்தனை பேர் சொர்க்கம் எத்தனை பேர் நரகம். அப்போது சொல்லப்படும் மின் குல்லி அல்பின், ஒவ்வொரு ஆயிரத்திலும் 999 நரகம், ஒரு மனிதர் சொர்க்கம், இப்படி பிரியுங்கள் என்று சொல்லப்படும். இந்த காட்சியை பார்த்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்போது இந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்தால் அவருடைய தலை முடிகள் எல்லாம் பழுத்து போயிருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு பயங்கரமான காட்சி, அது எங்களால் இப்போது வர்ணிக்க முடியாது. எப்படி இருக்கும் என்பது எங்களால் சொல்ல முடியாது. குழந்தைகளுடைய தலை முடிகள் எல்லாம் பழுத்துவிடும் பயத்தினால். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கெண்டை காலின் திரை அகற்றப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் எந்த போட்டி பொறாமையும் இருக்காது என்றார்கள். இதற்கு விளக்கம் வேற ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, நான் இப்போது சொன்னேன். இரண்டு சூறு ஊதப்படும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. எல்லா மக்களும் கேளுகணக்கு கேட்கப்படுவார்கள், அதுவும் மிகவும் பயங்கரமான ஒரு காட்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இப்படி சொல்வார், வெளியாக்குங்கள், பிரித்தெடுங்கள் சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் என்று. அந்த நேரத்தில் 999 நரகம், ஒருவர் தான் சொர்க்கம். இது ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும். இது ஏனைய பிரிவுகள், தங்களை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய 72 பிரிவுகளுக்கும் இது சாத்தியம் இல்லை. ஏன், இன்றைக்கு 600 கோடியிலே 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸின் படி பார்த்தால் 1000 ஒருவர் தான் சொர்க்கம். இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக எங்களுக்கு தான் இது பொருந்தும். தெளிவாக சொல்லலாம், இந்த 600 கோடி மக்களிலும் 1000 எடுத்தால் பெரும்பாலும் எங்களுக்கு இது சாத்தியமாகும். மிக குறைந்தவர்கள் தான் சொர்க்கம் செல்பவர்கள். அது ஒன்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கெண்டை கால் சிறை அகற்றப்படும். இதை யாராலும் விளங்க முடியாது. அந்த ரஹ்மான் ஒருவனுக்குத்தான் தெரியும். நரகத்திலே காலை வைப்பான் என்று வருகிறது, இப்படியெல்லாம் பல விடயங்கள். அவருடைய கெண்டை காலின் திரை இந்த அகற்றப்படும். அது எப்படி? இது அல் குர்ஆனை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று முத்தஷாபி, இன்னொன்று முஹ்கம். முஹ்கம் என்றால் அனைவருக்கும் தெரியும், விளங்கும், அமலும் செய்யலாம். சொல்லுங்கள், விளங்குகிறது. பொய் சொல்லாதீர்கள், விளங்குகிறது. சதக்கா கொடுங்கள், விளங்குகிறது. அமலும் செய்யலாம், விளங்கவும் செய்யும். இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன முத்தஷாபி, அது வெறுமனே மொழிபெயர்ப்பு மட்டும்தான் தெரியும், அமல் செய்ய முடியாது. அதனுடைய யதார்த்தம் என்ன என்றும் எங்களுக்கு தெரியாது. உதாரணமாக அல்லாஹ் அரசில் இருக்கிறான், விளங்க முடியவில்லை. இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஒவ்வொரு இரவிலும் இறங்குகிறான். அப்ப ஒவ்வொரு இரவிலும் இறங்குகிறான் என்றால் எப்படி அரசில் இருக்க முடியும்? ஒன்று, இறங்குகிறான் எப்படி இறங்குகிறான் எங்களால் விளங்க முடியாது. வெறுமனே மொழிபெயர்ப்பு மட்டும்தான். எஞ்சிலு ரப்புனா, எங்களுடைய ரப்பு இறங்குகிறான், அவ்வளவுதான். மறுமையில் நரகத்தில் காலை கொண்டு போய் வைக்கிறான், நரகம் நடுங்குகிறது. அது எப்படி, கால் இருக்கிறதா விரல் இருக்கிறதா எங்களால் நம்ப சொல்ல முடியாது. வெறுமனே மொழிபெயர்ப்பு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்படி முத்தஷாபி இருக்கின்ற அதில் ஒன்றுதான் இது. அல்லாஹ்வுடைய கண்டைக்காலின் திரை அகற்றப்படும், அப்போது இன்னொன்று இதை வருகின்றது, எல்லா மக்களும் சுஜூதிலே விழுவார்கள் என்று வருகின்றது. அப்ப இது முத்தஷாபி. இந்த தஜ்ஜால் விஷயமாக நிறைய ஹதீஸ்கள், ஆனால் குர்ஆனிலே இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை. அதனால் ஒரு கூட்டம், வழிபட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது 73, அவர்கள் இந்த தஜ்ஜாலுடைய எந்த ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அகல் குர்ஆன் என்று சொல்லப்படும் எந்த ஒரு ஹதீஸையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதில் நிறைய விவரங்கள் வருகின்றன. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, இந்த தஜ்ஜால் ஈரானில் இருந்து புறப்பட்டு வருவான், அவனோடு 70,000 பேர்கள் தலைப்பாகை கட்டி இருப்பார்கள். முழு உலகத்திலும் வேகமாக சென்று அனைவரையும் வழிகெடுப்பான். அதிகமான மக்கள் இதிலே வழிபட்டிலே போய்விடுவார்கள். அப்போது ஒரு விசுவாசி கேள்விப்பட்டு இவனை பார்க்க வேண்டும் என்று செல்வார். அவன் சொல்வான், என்னை ஏற்றுக்கொள், நான் தான் கடவுள் என்று கூறி வானத்தை நோக்கி மழை பொழி என்பான் பொழியும், தரையை நோக்கி விவசாயங்களை வெளியாக்கு என்பான் கனி வகைகளை வெளியாக்கும், என்னை ஏற்றுக்கொள், நான் தான் கடவுள் என்பான். அவர் சொல்வார், நீ கடவுள் இல்லை, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உடனே வாளை எடுத்து அவரை 2 துண்டாக பிளந்து விடுவான். பிளந்து விட்டு அவருக்கு நடுவிலே நடப்பான். மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள் இந்த சம்பவத்தை. பிறகு அவன் சொல்வான், கும், எழுந்திரு என்பான். அவர் எழுந்து விடுவான். உடனே மக்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்தவுடன் கடவுள் தான் என்று. இப்போது இவன் கேட்பான் இவரிடத்தில், இப்போது என்ன சொல்லுகிறாய்? அப்போது சொல்லுவார், எனக்கு நல்ல முன்பு இருந்ததை விட எனக்கு உறுதியாகிவிட்டது, நீ தஜ்ஜால் என்று. நீ கடவுள் இல்லை, அல்லாஹ் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி நடக்கும் என்று. இதோ நடந்து விட்டது, எனவே நீ தஜ்ஜால் தான் என்று சொல்லுவான். தூங்குறவங்க எடுத்த மாத்துங்க. இப்படியெல்லாம் இந்த தஜ்ஜாலை பற்றி நிறைய விடயங்கள் வருகின்றன. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸில் நாங்கள் மிகவும் கவலைப்பட்டு எங்களை சரியாக சீர்திருத்திக் கொண்டு உண்மையான முஸ்லீம்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நிறுத்தாட்டப்படும், பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாம் இந்த உலகத்தில் என்னென்ன செய்து கொண்டிருந்தோம், மக்களுக்கு என்ன செய்தோம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் என்ன செய்தோம், என்ன நனவுகள் செய்தோம், என்ன கெடுதிகள் செய்தோம், யாரை வழிகெடுத்தோம், யாரை நேர்வழியில் செலுத்தினோம் என்பதற்கெல்லாம் அந்த இடத்திலே பலன் கிடைக்கும். அடுத்தது குழந்தைகள் கூட அவருடைய முடிகள் எல்லாம் நரைத்து விடும் என்று வருகின்றது. அடுத்தது 1001 சுவர்க்கம், இதையும் நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு சில சந்தேகங்களும் இருக்கின்றன. இது சத்தியம்தானா? மக்காவிலே 40 லட்சம் கூடுகிறார்கள், அப்ப எப்படி இது மட்டும் சத்தியத்தில் இருக்க முடியும் என்ற சந்தேகத்தில் கூட இதற்குள் இருக்கிறார்கள் சிலர். அப்படி இருந்தால் தான் இது சத்தியம். எனவே இஸ்லாத்துக்கு முரணான கதைகளை, இதேபோன்று வெறும் யூகங்களை, வதந்திகளை பரத்தி மக்களை வழிகெடுக்கின்றவர்களும் இதற்குள் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இதற்குள் 4 பிரிவுகள் இருக்கிறதா? இல்லை. இது வதந்தி. ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் 4 பிரிவு எப்படி இருக்க முடியும்? 2 இருக்கும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் 2 இருக்கும், 2 கூட்டம். ஒன்று உண்மையான முஸ்லிம் கூட்டம், மற்றொன்று முனாஃபிக்குகள். அவர்களை கண்டுபிடிக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது, அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் உள்ளே இருந்து கொண்டு நேரான வழிக்கு வரக்கூடிய மக்களை வரவிடாமல் தடுப்பார்கள். நேர்வழி இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களே சந்தேகங்களை ஏற்படுத்தி அவர்களை வழிவெடுப்பார்கள். இதை ஜமாஅத்துல் முஸ்லிமீனால் எதுவும் செய்ய முடியாது. இப்படிலாம் இருக்கும். ஒவ்வொரு முஸ்லீம்களும் கவனமாக இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எனவே இஸ்லாத்துக்குள் ரெண்டு கூட்டம், ஒன்று முஸ்லீம் கூட்டம், இன்னொன்று முனாஃபிக்கள் இருப்பார்கள். இவர்களை யாராலும் இல்லாமல் ஆக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கே முடியாமல் போய்விட்டது. எனவே இப்படி வதந்திகளை கிளப்பி இந்த சத்திய இஸ்லாத்திற்கு வரவிடாமல் மக்களை தடுப்பவர்களும் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களும் மத்தியிலே உள்ளத்திலே சந்தேகங்களை கிளப்பி அவர்களை வழிகெடுப்பவர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை மனதிலே எப்போது வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விடமாட்டான், ஒவ்வொன்றாக விசாரிப்பான், பதில் கூறியே ஆக வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நேர் வழியாக சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் உண்மையான முஸ்லிம்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். இது ஹக்கு என்பதிலே சந்தேகம் கிடையாது, இப்படி சந்தேகங்களை உண்டாக்காதீர்கள். அல்லாஹ் ஒரு நாளைக்கு உங்களை எழுப்பி விசாரிப்பா என்பது இந்த ஹதீஸ் காட்டுகின்றது. அகூல் கவுலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லீ வலக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத். இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, அவனுடைய நெற்றியில் க ஃப ர என்று எழுதப்பட்டிருக்கும். க ஃப ர, அவனுடைய அவனுக்கு ஒரு கண் தெரியாது. அவன் நான் அல்லாஹ் கடவுள் என்று சொல்லும் போது விசுவாசிகள் சொல்லுவார்கள், எங்கள் ரப்புக்கு இரண்டு கண்களும் இருக்கின்றன. அவனுக்கு கண் தெரியாமல் இல்லை, எனவே நீ கடவுள் இல்லை என்றும் சொல்லுவார்கள். நெற்றியில் கஃபர கஃபர என்று எழுதப்பட்டிருக்கும், நிராகரித்து விட்டான் அல்லது காஃபிர் எங்களுடைய பாசை. இதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். நாம் இப்படி அவனுக்கு எழுதப்பட்டிருக்கும், இதை எழுத படிக்க தெரியாதவன் கூட வாசிப்பானாம் கஃபர என்று, கருத்தும் விளங்கும் காஃபிராவிட்டான் என்று. அப்போ என்ன நடக்கும் அந்த நேரத்தில் பார்த்தால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும்தான் தப்புவார்கள். ஏனைய எல்லா பிரிவுகளும் மற்றவர்களும் அவனுடைய வலையில் விழுவார்கள். இந்த கஃபர பயனளிக்காது. ஏன், இந்த கஃபரைக்கு உண்மையான அந்த கருத்தை கொடுத்து செயல்படுவது நாங்கள் மட்டும்தான். யார் தொழுகை விட்டானோ கஃபர என்று வந்திருக்கிறது, அதை நாம் எடுக்கின்றோம். கஃபர காஃபிர் தான் என்று சந்தேகம் இல்லை. யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவன் முஷ்ரிக், அதேபடி நாங்கள் நம்புகிறோம், அமல் செய்கின்றோம். எவனுடைய கழுத்தில் பையத்தில் அவன் ஜாகிரியத்து, அப்படியே நாங்கள் நம்புகின்றோம் எடுக்கின்றோம். யார் விதத்தை செய்கின்றானோ அவன் விதத்துவாதி முஸ்லீம் இல்லை என்றே சொல்லுகின்றோம். எனவே குர்ஆன் ஹதீஸை மாற்றாமல் சரியான கருத்தை கொடுத்து செயல்படுத்துவது நாங்கள் மட்டும்தான். ஜமாஅத்தில் முஸ்லீம் உள்ளவர்கள் முஸ்லீம்கள், இந்த முஸ்லீம்கள் பார்ப்பார்கள் அவனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் கஃபர. உடனே இவர்களுக்கு தெரியும் கஃபர்னா காஃபிர், தொழுகை விட்டவன் காஃபிர், அப்ப இவனும் காஃபிர் என்று அவனுடைய வலையில் சிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த பிரிவுகள் என்ன செய்வார்கள், இவர்களுடைய பார்வையில் கஃபர என்று வந்தாலும் சரி, முஷ்ரிக் வந்தாலும் சரி, விஜயத்துவாதி என்று வந்தாலும் சரி, ஜாகிரியத்தில் வந்தாலும் அதற்கு நேரடி கருத்து கிடையாது. என்ன கருத்து இவரிடத்தில், அவன் முஸ்லீம். அப்ப ஏன் இப்படி வந்திருக்கிறது, அது மக்களை பயங்காட்ட வந்தது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களும் பார்ப்பார்கள் அங்கு தஜ்ஜாலை, கஃபர என்று இருக்கும், சொல்லுவார்கள் நாம் காஃபிர் என்று கருத்து எடுக்கக்கூடாது, இது பயங்காட்டுவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவனை நம்பி அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று அவனுடைய வலையிலே விழுந்து விடுவார்கள் என்பதை இந்த ஹதீஸும் காட்டுகிறது. அவர்களுக்கு தீர்ப்பு கிடையாது. இந்த தீர்ப்பு ஒரு அடிப்படை, தீர்ப்பு வழங்காதவன் காஃபிர், தொழுகை விட்டவனை யார் முஸ்லீம் என்று சொல்லுகின்றானோ அவன் காஃபிர், பையத் இல்லாதவனே முஸ்லீம் என்று சொன்னால் அவன் காஃபிர், ஜகாத்து கொடுக்காதவனே முஷ்ரிக்கை முஸ்லீம் என்று சொன்னால் அவன் காஃபிர் என்று தெளிவாக இருக்கின்றது. இந்த தீர்ப்பை வழங்காதவர்கள் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் விரக்கியை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தான் காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப அவர்களிடத்தில் இந்த நேரடி கருத்து கிடையாது, மாற்று கருத்து கொடுப்பார்கள். அதனால பிரிவுகளில் அனைவரும் முஸ்லீம்கள் தான், 73 கூட்டங்களும் முஸ்லீம்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்கள், 73 பிரியும் எல்லாம் சொர்க்கம் என்று. ஏன் பிரித்து 72 நரகம், 1 சொர்க்கம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? எனவே முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் சரியான நேர்வழியில் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்று விளக்கங்கள் மாற்று கருத்து கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய இந்த தீனை நிலைநாட்டும் விஷயத்தில் நாங்கள் அனைவரும் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் நாங்கள் இருக்கின்றோம். எனவே 1000 சொர்க்கம் என்று சொன்ன அந்த அவர்கள் இந்த முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய தீனை ஏற்று அதில் இருக்கின்றோம். எங்களை அல்லாஹ் உறுதியாக ஆக்கி வைக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய விடயம். எப்படிப்பட்டவர்கள் கூட இதை இருந்து காஃபிராகி விடுகின்றார்கள், போய்விடுவார்கள். அது அல்லாஹ் அப்படி எழுதியிருந்தால் போய்விடுவார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு சரியான இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த முருத்தத்துகளுடன் ஒரு முஸ்லீம் எப்படி நடப்பது என்பது பற்றி சென்ற இந்த நடந்த மஜ்லிஸே ஷூராவில் எடுக்கப்பட்ட முடிவு, அதனுடைய சுருக்கம் தொழுகைக்கு பிறகு சொல்லப்படும். அடுத்தது இயேசிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது, அதுவும் வாசிக்கப்படும். அப்போது கௌலிஹாரி சிங்கள மொழியில் அது விஷயம் என்னன்னு கேட்டால், யாரிடத்தில் இந்த பேர்த் சர்டிபிகேட் அடையாள அட்டை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதம் 25 போயிட்டுது 25 பழைய முடிவு 25 ஜிஎஸ்டி ஆபீஸுக்கு வருமாறு வேண்டுகிறார் அவர். யாரிடத்தில் அடையாள அட்டை பேர்த் சர்டிபிகேட் இல்லையோ, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான், இப்ப இந்த 25 ஜிஎஸ்டி ஆபீஸுக்கு வரட்டுமா, காலையில 9 நடக்கும். அடுத்தது எங்களோட இந்த புல்மோட்டையில் எங்களோட ஜமாத்தில் முஸ்லீமுடைய பள்ளி, அது தெரியும் தானே, அதை நாம் பாகிஸ்தான் இந்த ஒதுங்கின நேரத்தில் அதில் கொஞ்சம் பேர் போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க, சிறுக்குவாதிகளோட சேர்ந்து அவங்க பள்ளியை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ வழக்கு நடந்தது, வழக்கில் கோர்ட்டில் தீர்ப்பாகிட்டு பள்ளி அவங்களுக்குண்டு கீழ்கோர்ட்டில். இப்போ அதுக்கப்புறம் அதை நாங்கள் அந்த வழக்கை வந்துட்டு மேல்கோர்ட்டுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணி கொழும்புலேருந்து ஒரு அட்வொகேட்லாம் பிடிச்சி வழக்கு பேசினது, பேசி இப்போ போன தவணையில் அந்த நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டாரு, அந்த பள்ளி திறப்பை ஜமாத்துல் முஸ்லீமின் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது அவங்க அந்த பக்கமெல்லாம் போகக்கூடாது, நம்ம பள்ளி பக்கமெல்லாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் கட்டளை போட்டு இப்போ திறப்பை ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சி இப்போ நம்மளோட பள்ளியில் நாம் தான் ஜும்மால நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஜமாத்தால். அடுத்த ஜனவரியில் ஒரு தவணை இருக்குது, அதில் விசாரிப்பாங்க ரெண்டு பேரையும் வச்சு. விசாரித்ததுக்கு பிறகு அடுத்த முடிவு என்னான்னு வரோம், அவங்களுக்கா நமக்காண்டு. 99% அல்ஹம்துலில்லா சட்டப்படியாக நமக்கு தான் வரையண்டா. அந்த காணி சீட்டு இருக்குதே, அது அந்த காணி தந்தவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு நான் என்ன அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு வெளியே தண்ணி இருக்குது எல்லாம். இனி அது முந்தின நீதிபதிக்கு என்னான்னு தெரியாது, என்ன செஞ்சாரோ தெரியாது. அவர் ஒரு சோனவாள் அப்துல்லா கிழக்கில் உள்ளவர், அவர் இப்படி தீர்ப்பு வழங்கிட்டார். அப்போ இந்த நீதிபதிகள்லாம் பார்த்து சொல்லிக்கலாம், இது சரியான பிழையான தீர்ப்பு இது அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணி சொரப்ப கொடுங்கன்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் துவாச்சியங்க இன்ஷால்லாம் இந்த ஜனவரி அதில் அதாவது நாட் எப்படி எழுதிக்கானோ அப்படி நடக்கும், அவ்வளவுதான். அதை நாம் பெருசாக எடுக்க தேவையில்லை. அம்மிமார்கள் கட்டின பள்ளி மக்கா மதீனா குபா பைத்துல் மக்தஸ் யாரோட கையில் இருக்குது? முஸ்லீம்கள் கையில் இப்போ இல்லை, ஜாகிலியத்தில் இருக்குது. அப்படி இந்த பள்ளி போனாலும் அது கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அல்லாட நாட்டை நாம என்ன செய்ய, முயற்சி செய்ய வேண்டியதான். ரொம்ப முயற்சி செஞ்சு செலவழித்து எல்லாம் இது பண்ணி அதுக்கு எவ்வளோ சவரல் ஒத்துழைச்சி எல்லாம் இது பண்ணி தான் நடந்துக்கிட்டு இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்கு. அது ஒன்றும் அடுத்த விஷயம், இப்போ உங்களுக்கு தெரியும் எங்கட இந்த ஜமாத்துல் முஸ்லிமி எனக்கு இப்ப அமீர் யாரு எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய சகோதரர் ஜெஸ்ஸி மௌலவி இஸ்லாமி, அவள்தான் அமீர், அவளைதான் நியமிக்கி வச்சிருக்கிறது. இப்ப இதுல சும்மா சிலர் சில சந்தேகங்களை கிளப்புறது. ஆனால் சின்ன ரெண்டு கூட்டம் இருக்கின்றால ரெண்டாவது கூட்டம் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நமக்கு ஒன்றும் செய்யலாது, என்ட கேட்டால் போயின்ட்டுவாங்களோ. அப்போ அவள் தான் அமீரை நியமிச்சு எல்லாம் முடிஞ்சுது. இதில் எங்கட ஜமாத்துக்குள்ள 34 கிளை எங்கட இருக்குது இப்போ இலங்கையில். அன்னைக்கு பானகமையில் நடந்த அமீர்மார் கூட்டத்தில் எல்லாம் எடுத்து அன்றைக்கு வாசிக்கப்படுது. 34 கிளை இருக்குது எங்கட இலங்கையில். இந்த 34 கிளை இருக்கக்கூடிய அமீர்மார்கள், அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உலமாக்கள், முஸ்லீம்கள் யாருமே இந்த விஷயத்தில் தலை அடித்து இது பிழை ஒன்றுமே சொல்லல. ஒரு தெரிஞ்சலே பிழை, அது எப்படி நியமிக்கிற யாரும் சொல்ல இல்லை. ஏன் எல்லாரும் அடிப்படை விளங்கி வச்சுக்க, அமீர் யாருன்னா முதலாவது முஸ்லீம் அறிக்கணும். வேற அவருக்கு என்ன எந்த நிபந்தனையும் இஸ்லாத்தில் இல்லை. குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழி நடத்தக்கூடியதாக அறிக்கணும், அவ்வளவுதான். ஆனா பிரிவுல 15-20 நிபந்தனை போட்டிக்காங்க, அப்படி இப்படி இருக்கணும். அதெல்லாம் பிழையானது அவங்களோட குர்ஆனிலே இல்லை. குர்ஆன் எவ்வளவுதான் இருக்குது, எப்போதுக்கும் கிதாப் இல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து வழி நடத்தக்கூடிய ஆளா இருக்கணும். அப்ப நடத்துறா அல்ஹம்துலில்லாஹ். இதுல என்ன சிக்கல்? வந்திருக்கு விரல் வட்டப்பட்டிருப்பார், பிரச்சனை இல்லை. பரட்ட தலை, பிரச்சனை இல்லை. கருப்பா இருக்கிறா, அது பிரச்சனை இல்லை. அடிமை, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சத்தியா குர்ஆன் ஹதீஸை கொண்டு நடத்தினா கட்டுப்படுங்க, இல்லைன்னா அவன் காபிரா போயிடுவான். யாருன்னு என்ன அப்படி வச்சுட்டீங்க, சரியில்லையே, அப்படி நீங்க தானே இருக்கணும், அப்படி மாத்தையாலமா அதாயிதா கதைக்கையில விளங்கிட்டாங்க. ஆனா இந்த ஏற்றாலையில என்ன செய்ய, இங்கே ஒரு 4-5 பேருக்கு இல்லை ஒரு சில சந்தேகம் இருக்கு, அது எப்படி நியமிக்கிறது அப்படின்னு. என்ன அவங்ககிட்ட சந்தேகத்தை வச்சு என்ன செய்ய, அவங்ககிட்ட தெளிவான கூடாது இப்படி இருக்குதா? இதை பற்றி அல்லாஹ் ஒன்றும் சொல்ல, ரசூலும் ஒன்றும் சொல்ல, இந்த அமீர் விஷயத்தில் ஒன்றும் சொல்ல இல்லை. அதனால நபி ஒருத்தர் அமீரா நியமிக்கவும் இல்லை. பார்த்தாய்த்தான் அபூபக்கர் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க இவங்களை உமர் கத்தாபை நியமிக்க இல்லை, அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் உமரை நியமித்தாங்க, சரி. உமர் ஹத்தாப் என்ன செஞ்சாங்க, 6 பேரை கூப்பிட்டு, நான் மௌத்தா போனா நீங்க மஷூரா பண்ணி யாரும் ஒரு ஆளை நியமித்து கொள்ளுங்க, ஆனா என்னோட மகனை மட்டும் வச்சிடாங்க அப்துல்லாவை. என்ன ஈமான் பார்த்தீங்களா, இன்றைக்கு நடந்தா அவங்க எல்லாம் பேசுவாங்க, என்ன இது, என்ன பிள்ளைகள் பேசுங்க தகப்ப அப்படி முன்னுக்க சொன்னாங்க. என்னோட மகனை மட்டும் வச்சிடாதீங்க, யார, அப்துல்லா இபின் உமரை, அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாங்க, சரியா? அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால மாவியா என்ன செஞ்சாங்க, வந்து உயிரோட ஈக்கத்திலேயே தன்னுடைய வாயகியை தண்ணி அமைச்சு விட்டாங்க அமீரா. அப்ப இதுல வந்துக்கிட்டு இஸ்லாம் இப்படி ஒட்டிக்கிறதுனால ஏதோ ஒரு அமீர் நியமிக்கப்பட்டா கட்டுப்பட வேண்டிய அவ்வளவுதான். இதுல நாம என்னத்தையாவது கொலப்படி செஞ்சுட்டு செஞ்சோம்னா நாம் அணியாம காவிர போயிடுவோம். அப்ப இந்த அமீர் நியமிச்சது போல இவர் சரியில்லைன்னு சொன்னா, இனி அது தெளிவான இதுகள் கிடைச்சா தலைமைத்துவம் கூப்பிட்டு விசாரித்து முடிவு எடுக்கும். அவங்க அல்லாத பார்வையில் போயிடுவாங்க வெளியில, இல்லை உள்ளுக்குள்ள, அவ்வளவுதான். வெளிப்படையில் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, சரியான முடிவு வரும் வரைக்கும் ஒன்றும் செய்யலாது. அப்போ நான் சொல்ல பாருங்க, இவ்வளவு முஸ்லீம் சகோதரர்கள், 34 அமீர்மார்கள் இருக்கிறாங்க, ஒருத்த உலமாக்கள் எத்தனை பேர், யாருமே பிள்ளைன்னு சொல்லலையே. குர்ஆனை முன்ன சொல்லணுமா அவங்க? சொன்னால் உடனே நாம் எடுப்போம் விசாரணைக்கு, தலைமைத்துவம் எடுக்கும். அதனால எங்களுக்கு அமீர் ஜெஸ்ஸி மௌலவி தான், அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழி நடத்துறாங்க. சில விஷயங்கள் அவளுக்கு கொஞ்சம் அனுபவம், நாம பல வருஷம் அனுபவம், அவளுக்கு சில அனுபவங்கள் இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் சுணங்கம், நாம பொறுத்துக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவளுக்கு துணையாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும், தோளுக்கு தோல் நிற்கணும், என்ன நடந்த சொல்லணும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கண்டு, இப்படித்தான் இதான் இஸ்லாம். அதனால அவ அமீருங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. அமீர் அவர் இல்லைன்னு சந்தேகப்பட்டு கொண்டிருந்தா அல்லாட்டு அவங்க இஸ்லாத்தேந்து போயிட்டாங்க, நம்மட ஜமாத்திர பல உள்ளுக்கு இருப்பான், அவ்வளவுதான். நாம இன்னைக்கு நரகத்துக்கு போறாள் அப்படி உண்மையை உங்களுக்கு என்ன இருந்தா நீங்க வாங்க, வந்து அமீரோட கதைங்க,
கதைக்கணும். அவர் வரக்கூடாது, நான் அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டா. ஏன், எனக்கு அனுபவம் இருக்குது, அனுபவம் இருக்குது. நான் இந்தியாவில் பாக்கியத்தை ஓதும்போது அறிவா அனுபவமான ஒரு பட்டிமன்றம், பயங்கர கூட்டம், கடைசியில் அனுபவம் வென்றுட்டு அறிவு தோத்துட்டு. பாருங்க, இன்னைக்கு எம்பிபிஎஸ்ல அதை விட என்னத்தையும் படிச்சுட்டு ஒருத்தன் வருவான், 20-30 வருஷம் சர்வீஸ் நோமல் டாக்டர் நினைப்பாரு. இவருக்கு இதே அவருக்கு தெரியாது. நடந்த விஷயம், ஒரு ஆள் காது, இங்க நம்ம சகோதரர் தான், ஒரு ஆள் காதை அந்த இதை போட்டு துப்புர பண்ணது, பண்ணிட்டு குச்சி எடுத்து பார்த்தா அதுல இருந்து அந்த பஞ்ச காண இல்லை, உள்ளுக்கு இருந்துட்டு. இவர் பயந்து ஓடி போய் ஹாஸ்பிட்டல் அங்கே எல்லாம் பல்லதுக்கு போனா போய் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்கன்ட்டானோ எல்லா டாக்டரும், ஏன்னா பஞ்சு உள்ளுக்க. இவருக்கு பயம், என்ன நடக்காண்டு குறை இப்படி வந்து யாரோ என்னமோ சொல்ல வேற ஒரு டாக்டர்கிட்ட போன சும்மா நோமலா. அவர் பார்த்துட்டு சொன்னாராம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போங்க, என்னோட பஞ்ச காண இல்லையே, போய் நீ எங்கன உட்கார்ந்து காதை குடஞ்சிங்களோ அங்கே பாருங்க கீழே கிடக்காண்டாராம், இங்க வந்து பார்க்க கிடக்கு பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோ, அதை விட்டு ஒப்படுங்க என்ன நடக்கும், அனுபவம் தான் பெருசு. இது உண்மையான ஒரு விஷயம். அப்போ அவரோட கதைக்கிட்ட அவர் உமரளிக்க கூடாது, அவருக்கு அமீர் இல்லை, அது சரி வராது. நான் மட்டும் இல்ல, பழைய சகோதரர்கள் இருப்பாங்க, எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஹக்கு எப்படி ஆரம்பிச்சது, என்ன அந்த ஹக்குக்கு இடையில் நடந்தது, என்ன விஷயம், எப்படி போய் சேர்ந்தோம், வந்தோம், என்ன, எங்களுக்கு தான் அனுபவம். இவங்கெல்லாம் புதிய ஆளுக, இந்த கருத்தை வைக்கிறாங்கள பழைய ஆளுக்கையில், புதிய ஆளுக்கு அவங்களுக்கு தெரியாது ஒன்றும். அப்போ நாங்கள் இருக்கத்தான் செய்வோம், இன்னும் பழைய சவால் இருப்பாங்க, ஒரு ஆள் விஷயத்தை கொண்டு உட்காந்து கேட்போம், என்னன்னு பார்க்கணும், பிள்ளையா இருந்தால் நாங்கள் தெரிஞ்சணும், இதான ஜமாத்திலேயே இது. அப்போ அதனால் வந்துக்கிட்டு இதில் யாரும் சந்தேகப்படுறதுக்கணும், அப்படி இருந்தால் நீங்கள் விஷயத்தை முன் வைங்க, நாங்கள் கூடுவோம், கதப்போம், விளங்குவோம், இன்ஷா அல்லாஹ் கூடாது இல்லை. அப்போ எங்களோட அமீர் இப்போ ஜமாத்தில் முஸ்லீமீனுக்கு உலகளாவிய அமீர் ஜெஸ்ஸி மௌலவி தான், அது கடுகு பிரமாணம் சந்தேகமில்லை. அதில் யாராவது சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கடா அவங்க அல்லாட பாதை வெளியில் போயிடுவாங்க, உள்ளுக்கு எரிக்க மாட்டான், அல்லாட அவங்கள பாதுகாக்கணும். அப்படி யாரை இருந்தால் நீங்கள் தௌபா செஞ்சு விடுங்க ரகசியமாக, அதை வந்து உங்களை சொல்லி மோடி தௌபா செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, தெரியாத யாருக்கும் என்ன இருந்தால் அப்படித்தாண்டு, தெரிஞ்சால் தான் அவர் திருப்பி வந்து நான் கட்டாயம் பயத்தி செய்யணும். அப்போ அது ஒரு விஷயம். அடுத்தது ஒரு இது, இதுக்குள்ள 4 கூட்டம் இருக்குன்னு ஒரு கருத்தை உண்டாக்கி விட்டாங்க. என்ன பலவீனமாக்குறதுக்கு முஸ்லீம்களை, எவ்வளோ ஒரு பிழையான கருத்து இதெல்லாம். இந்த மாதிரி நவீன காலத்து நடந்திருக்குது, இதெல்லாம் பார்க்கல நமக்கு உறுதியாக ஹக்குண்டு, சிலவங்க பலவீனமாகிறாங்க, என்ன அப்படி இப்படி நடக்கு இப்படி நடக்கு, நமக்கு உறுதியாகிறான் அந்த நடந்திக்கு. அந்த தஜ்ஜாலுடைய விஷயத்தில் அந்த முஸ்லீம் சொல்லுவார், இப்பான எனக்கு இன்னும் நல்லா உறுதியாகிட்டு அப்படின்னு. நவீன காலத்தில் செஞ்சாங்களோ கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு, எப்படி சில ஆட்களை அனுப்புறது, போய் பையட்டி செய்யுங்க முகமதுகிட்ட சொல்லலாம், வந்து பையட்டி செய்வாங்க, செஞ்சு எல்லாரும் எனக்கு செய்து சந்தோஷமா இருப்பாங்க, சாப்பாக்கெல்லாம் பெண்ணுங்களை போற பின்னான விட்டுட்டு போயிடுறது. என்ன இது பிழை, நான் போய் பார்த்தேன் வேலை இல்லை. அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய சில பலவீனமான முஸ்லீம்கள் இன்னும் பலவீனமாவாங்க, அது இந்த போய்த்தாரு இந்த போய்த்தாருண்டு. இது யார வேலை, யூத கிறிஸ்தவர்களுடைய, முஸ்லீம் இந்த வேலை செய்வாங்களா, அந்த மாதிரி சில விலை இப்படி செய்வாங்க. அந்த இதுக்குள்ள 4 கூட்டம், இந்த உடனே உண்மையான விசுவாசிக்கு இவன் இன்னும் உறுதியாக, ஏன்னா இவன் கூட்டிக்கிட்டே போவோம், அதுக்கு ஒரு எல்லை இல்லை, கூட்டிக்கிட்டே போவோம். அந்த பலவீனமானம் என்ன எடுப்பாங்க, இந்த 4 கூட்டமாக அப்போ வேற ஒன்றில் விசாரிவன், என்ன எதிரே ஆகிப்பானே பார்த்தீங்களா, என்ன தப்புவாங்களா, என்ன 4 கூட்டம் சொல்லுங்க, ஆகும் 4 அமீரா, எங்க 4 கூட்டம் இருக்குது இதுக்குள்ள. ஆனால் நான் சொன்னேன் 1 கூட்டம் தான், ஆனால் இன்னொன்று சொல்லலாம், 2 சொல்லலாம், ஏன்னா நாசிக்கின் ஒரு கூட்டம் எரிக்கத்தானே செய்யும் உள்ளுக்க, சரியா, 1 கூட்டம் தான் ஹக்கு, அதுக்குள்ள அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அமீருக்கு மீறெல்லாம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு தலைவர் ஒன்று ரகசியமாக இருப்பாங்க, இருந்து வழிகெடுக்கிறது முயற்சி செய்வாங்க. அப்போ இப்படி 4 கூட்டம், இதுவும் பச்சை பொய், அப்படி ஒரு 4 கூட்டம் கிடையாது. அது ஒரு விஷயம். அடுத்தது எங்கிட்ட அந்த முறுத்தது விஷயமா, முறுத்ததுன்னா யாரு, குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் என்று பையத்து செஞ்சு அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு போனா அவர் முருத்தர். முருத்ததுனா தமிழ் மொழிபெயர்ப்பு திரும்பி சென்றவர், அவ்வளவுதான். அந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டு திரும்பி போறவர், இதுதான் தமிழ் மொழிபெயர்ப்பு. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப நம்ம இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் திரும்பி போயிட்டாங்க? நவீன காலத்திலையும் திரும்பி போனாங்க, இல்லாம இல்ல. நவீன காலத்திலையும் திரும்பி போனாங்க, சிலவங்க வந்தாங்க, சிலவங்க வரவே இல்லை, அப்படி மூத்தா போயிட்டாங்க தாத்திரா. அப்ப அதேதான் நாம சொல்லணும். ஹக்கு இங்க 1990 இந்த சத்தியம் தோண்டிச்சு. அப்ப இந்த சத்தியம் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். பையத்தை செஞ்சவங்க இதை விட்டு போனா அவங்க முறுத்தது. அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் அவங்க முறுத்ததுன்னு சொல்றேன். அவங்க குர்ஆன் ஹதீஸின் பையத்தை செஞ்ச கூட்டம் இல்லை. அவங்ககிட்ட இஜ்மா கியாஸ் எல்லாம் இருக்குது, அவங்கள விடுங்க, அவங்க ஜாஹிலியத். ஆனா இலங்கையில் இப்படி போனவங்க எல்லாரும் இங்க பையத்தை செஞ்ச குர்ஆன் ஹதீஸ் தான் வந்து 1 மணி தேர் 1.5 மணி தேர் உட்கார வச்சு விளக்கப்படுத்தி இஜ்மா மார்க்கம், கியாஸ் மார்க்கம், இஸ்திஹ்ஸான் மார்க்கம், சரகுமான் கபிலா மார்க்கம் நாம சொல்லி கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் ஷிர்க். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி பயிர் செஞ்சவங்க கொஞ்சம் பேர் அந்த நாம அவட ஒதுங்கினோம்னா அவங்களும் போயிட்டாங்க. முருத்தது தான், சரியா? அவங்க ஆரம்பித்தது ஹக்கு. அந்த முருத்தந்திர வாயில நதிர் மொழி முருத்தது தான், திபத்து முருத்தது, நவுஷாது முருத்தது. இவங்க தான் போனவங்க தான், இதை விட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆரம்பிச்சது ஹக்கா இல்லையா? அதுல சில ஆளுக குழப்பத்தை போய் ஹக்கு இல்லையாண்டு. ஏன் ஹக்கு இல்ல? நதீர் மொழி சொல்றாரு, நான் தான் அந்த ஹக்கு ஆரம்பிச்சேங்கிறாரு. அப்ப அவரை வச்சுக்கொள்ற ஹக்குண்டு. இப்ப ஒரு முருத்தது சரி, இப்ப தென்னு சொல்ல நாங்க 3 பேர் சேர்ந்து அந்த ஹக்கு ஆரம்பிச்சேங்கிறார், அந்த அவரை வச்சுக்கொள்ற. அப்ப ஒரு எதிரி சொல்ற சாட்சி தான் மிகப்பெருசு. இப்ப எனக்கு ஒரு எதிரி இருக்கிறார், வச்சுக்கொள்ளுங்க, என்னை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு, அவர்கிட்ட கதைக்க போனா மட்டும் எந்த நேரமா இருந்தாலும் கூப்பிட்டு கதைப்பாரு. நல்ல ஒரு விஷயம் அவர்ல சொல்றாரு. இது ஒரு சாட்சி எனக்கு. எனக்கு எதிரி சொல்லக்கூடிய சாட்சியம் மிகச்சிறந்த ஒரு ஆளுக்கும். ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு ஆள் சட்டியான எதிரி அவரை கொல்லணும் முயற்சி செய்யறான். ஆனா சொல்றான், அவர்ல ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம். என்ன? விருந்தாளிகள் வந்தா நல்ல சாப்பாடு கொடுப்பார். இது சாட்சி இல்லையா அவருக்கு? ஒரு எதிரி சொல்ற சாட்சியம் மிக விசேஷமானது. அதே போல இதுல இருந்து போன முருத்தத்தை நதீர் சொல்றாரு, நான் தான் ஹக்கு ஆரம்பிச்சேன் 1990 இப்பத்தான் சொல்ற. நாங்க 3 பேர் சேர்ந்து அந்த ஹக்கு ஆரம்பிச்சங்க. அப்ப திருப்பி என்ன சந்தேகம் இதுல? பழைய ஆளுக்க கொஞ்சம் பேர் அடிக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ் ஆரம்பிச்சு ஹக்கு தான், சந்தேகம் இல்லை ஒண்ணும். அப்போ அந்த இதுல போறவங்க தான் அந்த முருத்தர். அப்ப அந்த வகையில அவங்கள நாம சொல்றதுல இழந்து போனவங்க எல்லாம் முறுத்ததுதான். அப்ப நான் அவங்கள கதைக்கிறது கோலுமா கூடாது. 90 இருந்து அந்த சட்டம் இருக்குது, முறுத்ததோட கதைக்கிறார், தொடர்பு வைக்கிறேன். என்ன காரணம் கேட்டா பெரிய சிக்கல். அவங்களோட தொடர்பு வைக்கிறதுனால பல பல பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, போலீஸுக்கு போய் நாம அடிபட்டு எத்தனை வருஷம் நாம இழுத்தடிச்சிக்கோம் இந்த முறுத்ததுகளால. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் கோடம் ஊடம் கோடம் ஊடமா இருந்தோம். யாரு? முருத்தர்கள். வேற ஜாகிரி தாழ்க்கை இல்ல, வேற இந்து மௌத்தர்கள் இல்ல, முஸ்லீம்கள் இல்ல, முருத்தர்களால. எத்தனை வருஷம் விழுப்பட்டம் போட்டுக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த இதுகளை வச்சுதான் நாம சொல்ல முருத்தத்தோட கதைக்கவே கூடாது, தொடர்பு வைக்க தேவை, நாம ஒதுங்கிக் கொள்வோம். இது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சட்டம் அந்த காலத்திலிருந்து இருந்துகிட்டே வருவோம். ஆனா அந்த இதுல சில பேர் கதைக்கிறாங்க, சிலவங்களோட கேட்டா கொடுக்கல் வாங்கன்னு சொல்றாங்க, இப்படி இருக்குது. இனி சிலவங்க அந்த கருத்தை வச்சு விட்டாங்க, இல்ல முருத்ததோட கதைக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்றலாம். சரி, நம்ம எதுக்கும் மஜ்லிஸ் சொல்றாலும் போடுவோம்னு நாங்க போட்டு கதைச்சு எடுத்த முடிவு என்னன்னா, இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதனுடைய விபரம் எங்களுடைய சகோதர அமீர் பானகம் இல்ல பேசின பீச் இருக்கிறது 1 மணி தேரம் சொச்சம். நீங்க விளங்குறவங்க வேண்டாம், அத ஜவாஹர் சோட்டை இருக்கும் எடுத்து நீங்க கேட்டுக்கிடுங்க. இது சுருக்கம், அவங்களோட எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது, வச்சா ஜமாத்துக்கு பிரச்சனை வருது, சிக்கல்கள். எந்த தொடர்பும் அவங்களோட வைக்கிறது இல்லை. ஆதாரங்கள் நாங்கள் அன்றைக்கு காட்டின ஆதாரம் வைக்கிறது, சில புதிய ஹரி குரான் ஆயோசனங்கள் எடுத்து வச்சிருக்குது, அதை நீங்க எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஒட்டு தொடர்பும் வைக்காதீங்க. ஏன்? அவங்கள பத்தி என்ன வருவது கொஞ்சம் பாருங்க. அல்லாட சாபம், மலக்குகளுடைய சாபம் எல்லா முஸ்லிம்களுடைய சாபம். முர்த்ததா போனா நரகத்தின் நாய் அப்படின்னு வருவது, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் வருவது அப்படிலாம் இருக்குது. அப்ப இந்த போனவங்கெல்லாம் என்னண்டு பையத்தை செஞ்சீங்க, குர்ஆன் ஹதீஸ். அப்ப அதை விட்ட முஸ்லீமாக்க வாருங்கள், தெளிவா இருக்குது. அப்ப ஏன் நம்ம இந்த தொடர்புள்ள இது பண்றேன்னு கேட்டால் ஜமாத்துக்கு பிரச்சனை, அவ்வளவுதான். அப்போ இத சொல்ல சொல்லி சொன்ன சகோதரர் ஓ அமீர் ஜெசி மொழி அதெல்லாம் சொல்லிட்டேன், விசரம் வந்துகிட்டு ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைச்சா ஓ பேசினாலும் பேசுவா சொல்லுவா, இதாட்டி பேசுகளை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நடந்த விஷயங்கள் என்னமோ சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. நடைமுறையில் கூட நாங்கள் பார்க்குறோம், சிலவங்க இன்னும் சிலவங்களுக்கு படாதவங்க தினமும் பிள்ளையான கருத்துக்களை ஊட்டுறவங்க கேட்பாங்க. சும்மா ஒரு உலக விஷயத்தை பாருங்க, எல்லாம் உதாரணங்கள் காட்டுறாங்க குர்ஆன்ல, விளக்கப்படுத்துறது. இப்போ நாம ஒரு ஆள் இருக்கிறோம், ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீமுடைய மகளை ஒருத்த கடத்திட்டு போயிட்டான் பைத்தான். இந்த முஸ்லீம் சூடு சொரண இருந்தா கதப்பாரா அவனோட அந்த பிள்ளையோட கதப்பாங்களா? கதைக்கமா, நிறைய பார்க்கிற நாம 99% முகத்தை கூட பார்க்க மாட்டான். அப்ப நம்மட தீன விட்டுட்டு போனா அவ எப்படி இருக்கணும் நாம? இதனால நமக்கு ஒரு நஷ்டம் இல்லை, அவங்களால நமக்கு ஒரு தீங்கு செய்யவும் இயலாது. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் நேர்வழியில் இருந்தால் பலா எதிர்க்கும், அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு. இதுவரைக்கும் எத்தனை பேர்கள் பிரிவுகளை அழிக்க முயற்சி செஞ்சாங்க, முடிஞ்சதா? எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய வெற்றி தானே கிடைக்குது நமக்கு. ஒவ்வொரு கோர்ட்லையும் அதுலயும் இதுலயும் போலீஸ்லயும் பாருங்களேன், சில நேரத்தில் சோதிக்கிறதுக்கு எல்லாம் மாற்றியும் விடுவா நடக்கும். இப்போ அதனால இந்த விஷயத்தை எல்லாரும் எடுத்து நடங்க, நடப்போம் இன்ஷா அல்லாஹ். மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தனியாக ஓட்ட போய் கரைக்கலாம், வேற ஏதும் கூடும் அப்படின்னு ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நிரூபிக்கலாம், மறுபரிசீலனை செய்வாங்களோ. இதுதான் இஸ்லாம்ங்கிறது. அது குர்ஆன் ஹதீஸில் எங்கேயும் முருத்தத்தோட காபிரோட ஜாகிரியத்தோட கதைங்க என்று அல்லாஹ் கட்டளை போடவும் இல்லை, கதைக்கலாம் அவ்வளவுதான். கதைக்கிறது கூடும் தான் இருக்குது, ஆனா இவங்களோட விஷயத்துல தடை வந்து எது சில விதிவிலக்கு இருக்கும். ஒரு முஸ்லீம் இப்ப மனுஷ முறுத்தது அவருக்கு விட இயலாது, பல பிரச்சனை. அவர் என்ன செய்வார்? சோறு சாணி கேட்கத்தான் வேணும், தேச்சனி சாணி கேட்கத்தான் வேணும், செய்ய வழி இல்லை. நிர்பந்தம் தனி ஒரு சப்ஜெக்ட், அது வேற. என்ன இருக்குதா போ? அப்ப மறந்துடுறாங்க, 25ஆம் தேதி 9 மணிக்கு ஜிஎஸ் சந்திக்கலாம். இப்படிப்பட்டவங்க சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். தமிழ்நாட்டில இருந்து எங்களுடைய சகோதரர் வந்துட்டு போனா அப்துல் கனி, அவ வந்திருக்கிறா இலங்கைக்கு. நேற்று முந்தையத்து இப்ப கிழக்குக்கு போயிட்டா அமீரோட வருவாகத்தில்